यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्व विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारः तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये श्रीवेङ्कटाद्रिनिलयः कमलाकामुकः पुमान् अभङ्गुरविभूतिर्नस्तरङ्गयतु मङ्गलम् लक्ष्मीसखो नरहरिः सदयः सदास्मान् अव्यादहो बिलपदोदित दिव्यमूर्तिः योवन्षटारिमुखदेशिकरूपधारी लोकान् पुनाति निज सञ्चरणेन धन्यान् पत्युप्रपन्न परिपालन सह्यहेतोः वामाङ्कमाश्रितवती नरसिंहमूर्तेः सा श्रीः समस्त जगताम् जननी दयार्द्रा वाचाम् ततिम् गुणवतीम् मम विस्तृणीताम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रपद्ये निरवद्यानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षडकोपमुनीश्वरम् श्रीमद्रङ्गषटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्य षडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतम् सदेशिक यते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीण शासनवसम् नारायणम् योगिनम् कुण्ड्रमेन्दि कुळिर्मळै कात्तवन् अन्ृञालमळन्द पिरान् परन् सेन्ृसेर् तिरुवेङ्गड मामलै ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடமுடையான் கலவு வெங்கட நாயகா என்று புராணத்தில் சொன்ன ரீதியிலே திருப்பதி திவ்ய தேசத்திலே ஏழு மலைகளினுடைய மத்தியிலே நம்மையெல்லாம் அருள் பாலிக்க வேண்டி நின்ற வண்ணம் திவ்யமான அனுகிரகத்தை செய்கின்றார். திருவேங்கடமுடையானுடைய அருமை பெருமைகளை வேதம் வர்ணித்தது, மகர்ஷிகள் வர்ணித்தார்கள், ஆழ்வார்கள் பண்ணிசைத்து பாடினார்கள். எத்தனை பேர் எத்தனை விதமாக கீர்த்தனை செய்தாலும் ஏத்தி வழிபட்டாலும் திருவேங்கடமுடையானுடைய மகிமையை உள்ளது உள்ளபடி கூற இயலாது. அப்படிப்பட்ட மகிமை பொருந்தியவன் திருவேங்கடமுடையான். ஏழுமலையான் என்று தமிழ் கூறும் நல்லுலகத்தைச் சேர்ந்த மக்களாலே பக்தியுடன் அழைக்கப்படுகின்ற திருவேங்கடமுடையான், அவனுடைய அந்த நித்திய சாநித்தியம் திருப்பதி மலையிலே நின்று கொண்டிருக்கு அருள் பரிபாலிக்கும் அந்த விதம், இவைகளையெல்லாம் நம்முடைய பூர்வர்கள் பலவிதமாக விவரித்துள்ளார்கள். திருவேங்கடமுடையானுக்கு விருப்பமான இடம் அந்த திருமலை. நமக்கு திருவேங்கடமுடையான் விருப்பமானவன், திருவேங்கடமுடையானுக்கு விருப்பமானது அந்த திருமலை. மலையே திருவுடம்பு என்று சொல்வர் சுவாமி நம்மாழ்வார். திருப்பதி மலையே அந்த எம்பெருமானுடைய உடம்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமான் சம்பந்தம் வாய்க்கப் பெற்றதான புனிதமான மலை திருமலை. இந்த திருமலையினுடைய மகிமையை நன்கு உணர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் பிரபத்யேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் என்று தயாசதகம் என்கிற தம்முடைய ஸ்தோத்திரத்திலே திருப்பதி மலையையே சரணாகிதி செய்தார் சுவாமி தேசிகன். திருப்பதி மலையை ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருமலை ஆழ்வார் என்று கூறுவார்கள். பன்னெண்டு ஆழ்வார்கள் உண்டு அல்லவா, அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் போல அச்சேதனமான இந்த மலையையும் ஒரு ஆழ்வாராக எண்ணி திருமலை ஆழ்வார் என்றே ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் குறிப்பிடுவர். இப்படி மகிமை பொருந்திய, புராணம் பறக்க பேசுகின்ற புனிதம் வாய்ந்த மலை திருமலை. இந்த திருமலையிலே பாயக்கூடிய எத்தனையோ நீர்வீழ்ச்சிகள், ஆகாசகங்கை, பாபநாசம், தும்புரு தீர்த்தம், சனக தீர்த்தம், சனகந்தன தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், இப்படி எத்தனை தீர்த்தங்கள் உண்டோ அத்தனை தீர்த்தங்களிலேயும் பகவத் சாநித்தியம் இருப்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பணிக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், தெழில் குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே என்று சுவாமி நம்மாழ்வார் ஒரு பாசுரமிட்டார். தெழில் குரல் அருவி திருவேங்கடத்து என்று குறிப்பிடுகிறார் ஆழ்வார். தெழில் குரல் அருவி என்று சொன்னால் குரலை உடையவர்கள் மனிதர்கள். அச்சேதனமான அருவிக்கு குரல் ஏது? ஆழ்வார் குறிப்பிடுகிறார், தெழில் குரல் அருவி, குரலை உடைய அருவி என்று சொல்கிறார். மனிதர்களுக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிற குரல் அருவிகளுக்கும் இருக்குமா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. இங்கு வியாக்கியானம் செய்த நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் குரலை உடைய அருவி என்று சுவாமி நம்மாழ்வார் எதற்கு குறிப்பிட்டார் என்று சொன்னால், இந்த குரலோடு கூடின அருவிகள் சாதாரண அருவிகளாக எண்ண வேண்டாம். இந்த ஆகாசகங்கையிலும் பாபநாசத்திலும் ராமகிருஷ்ண தீர்த்தத்திலும் சனக தீர்த்தத்திலும் சனந்தன தீர்த்தத்திலும் ஏதோ ஒரு தேவதா விசேஷம், ஏதோ ஒரு தேவதை அங்கு இருந்து கொண்டிருப்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கூறுகிறார்கள். ஆக அப்படி தேவதைகள் இருக்கிறபடியினாலே அந்த தேவதைகள் குரல் வாய்க்க பெற்று இருப்பார்கள் அல்லவா? ஆனபடியினால் குரலோடு கூடிய அருவிகள் என்று நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். அப்படி புராண பிரசித்தமான திருமலை, புனிதமான நீர்வீழ்ச்சிகள் கொண்ட திருமலை, இங்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மரத்திலேயும், இங்கே தென்படக்கூடியதான எல்லா விதமான கற்களிலேயும் தேவதா சாநித்தியம் உண்டு என்று கூறுகிறது பவிஷ்யோத்தர புராணம். தரவோ தெய்வத கணாக என்கிற அந்த ஸ்லோகத்தை நாம் நோக்கும் பொழுது, தரவகா தெய்வத கணாக, மரங்களெல்லாம் தேவதா சம்பந்தங்களோடு கூடினவை என்பது ஏற்படுகிறது. இதை எண்ணித்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரத்தை நாம் நோக்கும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த திருமலையில தென்படுகின்ற கல்லில், மண்ணில், மரங்களில், செடியில், கொடியில், நீர்வீழ்ச்சியில், இப்படி எல்லா இடத்திலேயும் நீக்கமர தேவதா சாநித்தியம் இருக்கிற காரணத்தினால்தான் ஸ்ரீவைஷ்ணவ பக்தர் சுவாமி அனந்தாழ்வான் என்பவர் திருப்பதி மலையிலே நந்தனவன கைங்கரியம் எம்பெருமானுக்கு செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் தன் மனைவியுடன் தீர்த்த யாத்திரை செய்வதற்காக திருப்பதி மலையை விட்டு கீழே இறங்கி மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கையிலோ சாப்பிடுவதற்காக, இடையில் சாப்பிடுவதற்காக ஒரு சாப்பாட்டு மூட்டை, அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் நீர் இருக்கிற இடம், நிழல் தரக்கூடியதான இடம், அப்படிப்பட்ட இடம் தேடி சென்று அங்கே அமர்ந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக அந்த மூட்டையை அவிழ்த்த பொழுது அந்த மூட்டையிலே எறும்புகள் தென்பட்டனவாம். உடனே பழையபடி மூட்டையை தன்னுடைய மனைவியை நோக்கி கட்டு என்று சொல்லி அவர் புறப்பட்டார். வந்த வழியே சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கு இப்படித்தானே நாம் போக வேண்டும், இப்படியே போகிறீர்களே, ஒன்றும் சாப்பிடவில்லையே, என்ன காரணம் என்றெல்லாம் கேட்கிறாள். பேசாம வா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் மலை மீது ஏறுகிறார் அனந்தாழ்வான். காளி கோபுரம் தாண்டினவுடன் ஒரு இடத்திலே உட்கார்ந்து அந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கக்கூடியதான் எறும்புகளை எல்லாம் அந்த மலையிலேயே விட்டுவிட்டு அந்த இடத்திலேயே விட்டு தன் மனைவியை பார்த்து, இந்த எறும்புகளிலே எந்த தேவதையினுடைய சாநித்தியம் இருக்கிறதோ, இதை நாம் குக்கிராமத்தில் எங்கேயோ கீழே எதற்காக விட வேண்டும், திருப்பதி மலை சம்பந்தம் இந்த எறும்புகளுக்கு இருக்கட்டுமே என்று சொன்னாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருப்பதி மலையிலே வாழ்கின்ற, திருப்பதி மலையிலே தென்படுகின்ற, திருப்பதி மலை பூராவுமே தேவதா சம்பந்தம் வாய்க்கப் பெற்றிருக்கிறது என்பது புலனாகிறது. அப்படிப்பட்ட இந்த திருமலையிலே, புராணம் புகழும் திருமலையிலே, இந்த சர்வேஸ்வரன் திருவேங்கடமுடையான் அத்தியாச்சரியமான ரீதியிலே 8 உயரத்துக்கு சாலக்கிராம சிலையாய் பூமியை பிளந்து கொண்டு ஸ்வயம்பூவாய் இந்த கலியுகத்திலே நம் போன்றவர்களை அருள் பரிபாலிக்க வேண்டும் என்கிற அந்த சீரிய எண்ணத்தினாலே சர்வேஸ்வரன் நின்று கொண்டு அருள் பாலிக்கின்றான். இதை குறிப்பிடும் பொழுது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்கள், ராமாவதாரத்திலே எம்பெருமான் ராமச்சந்திரனிடம் சக்கரவர்த்தி திருமகனிடம் தென்படுகின்ற கல்யாண குணம் சௌசீல்யம், அதாவது மகதஹா மந்தைஸ்ஸஹ நீரந்திரேண சம்ஸ்லேஷஹா சௌசீல்யம், மேலாம் நிலைமையோடு கூடினவன் தாழ்ந்தவனோடு கலந்து பரிமாறக்கூடியதான ஒரு நிலைமை சௌசீல்யம் என்று கூறப்படும். சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமச்சந்திரன் ஒரு சுக்ரீவனோடும் குஹனோடும் கலந்து பரிமாறினானே, அப்படிப்பட்ட நிலைமைதான் சௌசீல்யம். நான் மேலானவன், இவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணவில்லை சக்கரவர்த்தி திருமகன். அப்படி ராமாவதாரம், அதிலே ராமச்சந்திரன் சக்கரவர்த்தி திருமகன் காட்டிக் கொடுத்த கல்யாண குணம் சௌசீல்யம். கிருஷ்ணாவதார காலத்திலே கிருஷ்ணன் கண்ணனாக அவதாரம் பண்ணி அவன் லோகத்தாருக்கு காட்டிக் கொடுத்த கல்யாண குணம் சௌலபியம், அதாவது சர்வ சுலபனாய், எல்லாருக்கும் சுலபனாக, அதாவது அர்ஜுனன் போன்றவர்கள் கிருஷ்ணா இந்த தேரை அப்படி திருப்பு இப்படி திருப்பு என்று சொன்னபொழுது அந்த பார்த்தனுக்கு சாரதியாய் மாறி சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுத என்று சொன்ன உடனே தேரை அப்படியும் இப்படியும் திருப்பி அவனுக்கு ஊழியம் செய்தான் சர்வேஸ்வரர். ஆக தன்னை தாழ்த்திக் கொண்டு சர்வ சுலபனாய் அவன் தன்னுடைய அந்த சௌலபியம் என்கிற கல்யாண குணத்தை கிருஷ்ணன் கிருஷ்ணாவதார காலத்திலே காட்டிக் கொடுத்தான் கண்ணன். இப்படி பார்த்தோமானால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்கள், ஸ்ரீனிவாசாவதாரத்திலே திருவேங்கடமுடையானாக திருப்பதி மலையிலே நின்று கொண்டிருக்கிறானே பரமாத்மா சர்வேஸ்வரன், அவனுடைய கல்யாண குணம் எப்படிப்பட்ட கல்யாண குணம் அவனிடம் மிளிர்கிறது, திருவேங்கடமுடையானுடன் தென்படக்கூடியதான கல்யாண குணம் எது என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விசாரம் செய்து விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். திருவேங்கடமுடையானிடம் தென்படக்கூடியதான கல்யாண குணம் வாத்சல்யம், அதாவது தாய் பசு தன்னுடைய கன்று சேரிலே விழுந்துவிட்டு அப்படியே சேரும் சகதியுமாய் தாய் பசு எதிரில் வந்து நின்றாலும் தாய் பசு அந்த தாயன்பு மேலிட தன் நாக்கினாலே அதன் சேரையெல்லாம் நக்கிக் கொடுத்து தன் பக்கத்திலே அந்த கன்றுக்குட்டியை எப்படி அரவணைக்குமோ அவ்வாறு நாம் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாபங்கள் பண்ணிவிட்டு அவன் எதிரிலே நாம் வந்து திருவேங்கடமுடையான் எதிரிலே வந்து நின்றாலும் நம்மை பார்த்து நம்மை அநாதரிக்காமல் நம்மை ஒதுக்கிவிடாமல் தள்ளிவிடாமல் அந்த சர்வேஸ்வரன் நம்மை அரவணைத்துக் கொள்கின்றான். அப்படிப்பட்டவன் திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையானுடைய அந்த கல்யாண குணம் வாத்சல்யம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அறுதியிட்டார்கள். இதையெல்லாம் மனதிலே இருத்தி சுவாமி நம்மாழ்வார் திருப்பதி மலையையும் திருவேங்கடமுடையானையும் எத்தனையோ பாசுரங்கள் வாயிலாக அவர் கீர்த்தனம் பண்ணினாலும் என்னுடைய வார்த்தை திருவேங்கடமுடையானை தவிர்த்து மற்றொருவனை நான் பாடமாட்டேன், சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனாவென வண்டுமுறல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே என்கிற திருவாய்மொழி பாசுரத்தின் வாயிலாக சுவாமி நம்மாழ்வார் நம்மை நோக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார். சொன்னால் விரோதம், நான் சொல்லுவது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதனால் என் பேரில் உங்களுக்கு விரோதம் ஏற்படுகிறதோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ ஆனாலும் சொல்கிறேன் கேளுங்கள், நீங்கள் கவிப்பாட முயற்சி செய்தால் வண்டுகளெல்லாம் ரீங்காரமிடும் திருப்பதி மலையிலே நித்தியவாசம் செய்கின்ற திருவேங்கடமுடையானை குறித்து அல்லவா பாட வேண்டும் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி எம்பெருமானை திருவேங்கடமுடையானை குறித்து சுவாமி நம்மாழ்வார் எத்தனையோ பாசுரங்கள் பாடியிருந்தாலும் திருப்பதி மலையையும் திருவேங்கடமுடையானையும் ஒருங்கே பின்னி பிணைத்து அவர் இயற்றிய அருளி செய்த அழகான பாசுரத்தில் பாசுரங்களில் ஒரு பாசுரம், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடமுடையான் யார் தெரியுமா? குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன். ஒரு கால விசேஷத்திலே கண்ணனாய் அவதாரம் பண்ணி குளிர் மழை காத்தவன். கோவர்தன அந்த மலையை தாங்கி பிடித்து இடையரும் இடைச்சிகளும் பசுமாடுகளும் இப்படி கன்றுக்குட்டிகளும் இப்படி எல்லாருக்கும் எந்தவிதமான இன்னலும் ஏற்படாதவாறு கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான் சர்வேஸ்வரன் கிருஷ்ண பரமாத்மா. எஸ் சப்தஹாயனோ பாலஹா கரேணே கேன லீலையா கதம் பிப்ரத் கிரிவரம் புஷ்கரம் கஜராடிவ என்று அழகாக இதை வர்ணித்தார் மகர்ஷி விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி. எஸ் சப்தஹாயனோ பாலஹா, ஏழு வயது நிரம்ப பெற்ற அந்த சிறியவன் தன்னுடைய அந்த விரலினாலே விளையாட்டாக தாமரை பூவை யானை தன் துதிக்கையினால் தாங்கி பிடிப்பது போல் அப்படி அழகாக தாங்கி பிடித்தான் கண்ணன் கோவர்தனகிரியை. அந்த மாதிரி குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த பூர்வ காலத்திலே கண்ணனாய் அவதாரம் பண்ணினவன்தான் அன்று ஞாலம் அளந்த பிரான். ஒரு கால விசேஷத்திலே வாமனாய் பிறந்து திரிவிக்கிரமனாய் வளர்ந்து இந்த உலகத்தையெல்லாம் விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் என்று புருஷ சூக்தம் வர்ணித்த அளவிலே உலகத்தையெல்லாம் த்ரீணி பதா விசக்கிரமே என்றெல்லாம் வேதம் புகழக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தை தன்னுடைய திருவடிகளினாலே அளந்தானே வாமனாய் வந்தவன் திரிவிக்கிரமனாய் உயர்ந்து நீண்டு உயர்ந்து மஞ்சாடு வரையேழும் என்று திருமங்கையாழ்வார் புகழ்ந்த வண்ணம் திகழ்ந்தானே சர்வேஸ்வரன் வாமனாவதாரம் செய்த எம்பெருமான். அன்று ஞாலம் அளந்த பிரான் உலகத்தையெல்லாம், ஞாலம் என்றால் உலகம், உலகத்தையெல்லாம் அளந்த பிரான். ஒரு கால விசேஷத்திலே கிருஷ்ணனாய் அவதரித்தவன், ஒரு கால விசேஷத்திலே வாமனாய் பிறந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்தவன் அவன் யார் தெரியுமா? இன்றைய தினம் திருவேங்கடமுடையானாக திருப்பதி மலையிலே நின்று கொண்டிருக்கிறானே அவன்தான் என்று சொல்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அன்று ஞாலம் அளந்த பிரான் அவன் யார் என்று சொன்னால் பரன், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் அனோரணியான் மகதோ மகியான் என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு பராத் பரனாய் உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்தவனாய் உலகத்திலே உயர்ந்தது என்று ஒன்றை நாம் குறிப்பிட்டோமானால் அதைக் காட்டிலும் உயர்ந்தவனாக திகழும் சர்வேஸ்வரன் பரன் சென்று சேர். அவன் ஆசைப்பட்டு இந்த பூலோகத்திலே சொர்ணமுகி நதியின் கரையிலே அதனுடைய வடவண்டை பாகத்திலே திருப்பதி மலை மேலே நிற்க வேண்டும். மன்வந்தரம் முடிய வைவஸ்வந்தர மன்வந்தரம் முடிய நிற்க வேண்டும் என்று அல்லது இந்த கல்பம் முடியும் வரையில் நிற்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றானே அந்த சர்வேஸ்வரன் பரன் சென்று சேர். அவன் ஆசைப்பட்டு சேர்ந்த மலை இந்த திருப்பதி மலை. அஷ்டாவிம்சே கலவ்யுகே என்று புராணம் சொன்ன ரீதியிலே 28வது கலியுகத்திலே திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்ணி சர்வேஸ்வரன் இங்கு நின்று கொண்டிருக்கிறான். பரன் சென்று சேர் திருவேங்கடம் மாமலை ஒன்றுமே தொழ இந்த திருப்பதி மலை என்று ஒரு தரம் நாம் சொன்னோமானால் நம்பினை ஓயுமே. திருமலைன்னு ஒரு தரம் நாம் சொல்லிட்டோமானால் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாபமெல்லாம் போயிடுமாம். ஆக திருமலை என்று சொன்னாலே நாம் இதுவரையில் இதுகாரும் செய்த பாபங்களெல்லாம் போய்விடும் என்று சொன்னால் இந்த மலைக்கு எப்படிப்பட்ட மகிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த சர்வேஸ்வரன் இந்த மலையிலே நின்று கொண்டிருக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், குன்றில் இட்ட விளக்கு என்று சொல்வார்கள். சர்வேஸ்வரன் விளக்கு மாதிரி பிரகாசிக்கின்றான். அப்படி பிரகாசமான ஒரு சர்வேஸ்வரன் அவன் அப்படி மலை மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்காய் பிரகாசிக்கின்றானாம் திருவேங்கடமுடையான். குன்றிலிட்ட விளக்கு என்று சொன்னால் விளக்கு என்றால் தீபம் என்று சொல்லுவோம். தீபம் என்ற பதத்துக்கு, தீபம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஸ்வபர பிரகாசகா தீபகா, தன்னையும் காண்பித்துக் கொண்டு இதர வஸ்துக்களையும் எது காண்பிக்குமோ அது தீபம். எம்பெருமான் தன்னையும் காட்டிக்கொள்கிறான், இதரர்களையும் தன்னை காணுமாறு செய்கின்றான். ஆனபடியினால் அவன் தீபம். அப்படிப்பட்ட தீபம் குன்றிலிட்ட விளக்கீரே என்று சொல்வார்கள் பூர்வாச்சாரியர்கள். குன்றிலே இட்ட விளக்கு. சுவாமி திருமங்கையாழ்வார் திருவள்ளக்குளம் என்கிற திவிதேசத்துக்கு சென்றார். அந்த திருவள்ளக்குளம் என்பது அண்ணன் கோயில் என்கிற திவிதேசம். அந்த திவிதேசத்திலே இருக்கிற அண்ணன் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது திருப்பதி மலை அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. திருப்பதி மலையிலே அந்த குன்றிலே இட்ட விளக்காய் திகழ்கின்ற சர்வேஸ்வரா என்று அங்கே பாசுரம் இடுகிறார். இப்படி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு மிடராக ஏக கண்டமாக சர்வேஸ்வரனை புகழ்ந்து பாடுகிறார்கள், திருவேங்கடமுடையானை புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட புகழுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் திருவேங்கடமுடையான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை. அந்த பரன் தான் விரும்பி சென்று சேர்ந்த மலை. இங்கு அழகான ஒரு விற்த்தாந்தத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கூறுகிறார்கள். ஒரு சமயம் திருப்பதி மலையிலே அனந்தாழ்வான் மாலையை கட்டிக் கொண்டிருந்தாராம் பெருமாளுக்காக. அவர் நந்தனவன கைங்கரியம் செய்பவர், பெருமாளுக்கு மாலையை கட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருவேங்கடமுடையான் மூலவர் அர்ச்சகரிடம் ஆவேசித்து, நீர் போய் அந்த அனந்தாழ்வானை அழைத்து வாரும் என்று சொன்னாராம். உடனே அர்ச்சகர் வந்து பெருமாள் கூப்பிடுகிறார் என்று சொன்னாராம். அப்பொழுது இவர் சரி போறேன் என்று சொன்னாராம், எழுந்து போகவில்லையாம், மாலையை கட்டிக்கொண்டே இருந்தாராம். கொஞ்சம் மாலையெல்லாம் கட்டின பிற்பாடு மெல்ல எழுந்து போய் அங்கே திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்கு சேவித்து விட்டு திரை நீக்கி உள்ளே நின்று திருவேங்கடமுடையான் எதிரிலே நின்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது திருவேங்கடமுடையான் அவரை பார்த்து, நான் கூப்பிட்டவுடன் எதற்காக வரவில்லை என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய ஆச்சாரியன் திருவேங்கடமுடையானுக்கு மாலைகளையெல்லாம் தினந்தோறும் கட்டி சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். என்னுடைய ஆச்சாரியனுடைய ஆணை எனக்கு முக்கியம். ஆனபடினால் இந்த மாலைகளெல்லாம் வாடுவதற்கு முன்னாடி அந்த ஆச்சாரிய அந்த ஆஜ்ஞையை நிறைவேற்றிவிட்டு வரலாம் என்று இருந்தேன் என்று சொன்னாராம். அப்படியானால் என்னை காட்டிலும் உம்முடைய ஆச்சாரியர் உமக்கு முக்கியமாக தென்படுகிறாரா என்று கேட்டாராம் திருவேங்கடமுடையான். உடனே இவர் சொன்னாராம், ஆம், எனக்கு ஆச்சாரியன் முக்கியம் என்று சொன்னாராம். உடனே, நான் நினைத்தால் உம்மை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பவிட முடியும் என்று சொன்னாராம் திருவேங்கடமுடையான். உடனே அனந்தாழ்வான் சொன்னாராம், அது உம்மால் முடியாது, இந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் நீர் அல்ல, இது ஆதி வராக க்ஷேத்திரம், இது வராக க்ஷேத்திரம் இது, ஆக வராக பெருமாளுடைய க்ஷேத்திரத்திலே நீரும் வாடகை வீட்டில் இருப்பது போல் வந்து நின்று கொண்டிருக்கிறீர், ஆக நானும் வாடகை வீட்டில் வந்திருக்கிறார் போல் நானும் நிற்கிறேன், ஆக என்னை போக சொல்லுவதற்கு உம்மால் முடியாது என்று சொன்னாராம். பரன் சென்று சேர், அந்த சர்வேஸ்வரன் சென்று சேர்ந்த இடம், ஆக அவனே அங்கேயே இருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அவன் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு மாயாவி பரமானந்தம் யக்த்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதத்தே என்று புராணம் சொன்ன ரீதியிலே அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடின அந்த சர்வேஸ்வரன் தனக்கு மிகவும் ஆனந்தத்தை நல்கக்கூடியதான அந்த சிவைகுண்டத்தை விட்டு இந்த திருப்பதி மலை மேலே மகாலட்சுமியை மார்பில் தரித்து நின்று கொண்டிருக்கிறான் என்று புராணம் சொன்ன ரீதியிலே அங்கே இருந்து இங்கு வந்தவன். அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் என்று சொல்லுவார் ஆழ்வார். அங்கு வைத்து இங்கு பிறந்த, ஆக சர்வேஸ்வரன் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு வந்துவிட்டான் என்று சொன்னால் ஸ்ரீவைகுண்டத்தில் சர்வேஸ்வரன் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அங்கேயும் இருக்கான், இங்கேயும் இருக்கிறான். ஆக ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி என்று சொன்ன கீதை அங்கேயே மற்றொரு இடத்திலே அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. பிரகிருத்தியும் ஸ்வாம் அதிஷ்டாய என்று சொல்கிறது கீதை. தன்னுடைய தன்மையை அங்கேயும் வைத்து தன் அம்சத்தை அங்கேயும் நிலைநிறுத்தி இங்கேயும் வந்து பிறக்கிறான், அவதரிக்கிறான் சர்வேஸ்வரன். அஜோபிசன் அவனுக்கு பிறப்பு கிடையாது, அவ்யயாத்மா அவனுக்கு நாசம் கிடையாது, பூதானாம் ஈஸ்வரோபிசன் லோகங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அவன் ஈஸ்வரன். இருந்தாலும் தன் அம்சத்தை சிவைகுண்டத்திலேயும் நிலைநிறுத்தி இங்கு வந்து அவதரிக்கின்றான் சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட ரீதியிலே திருவேங்கடமுடையானாக சீனிவாசனாக இந்த திருப்பதி மலையிலே கலியுகத்திலே நம் போன்ற அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சர்வேஸ்வரன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த சர்வேஸ்வரனை ஆழ்வார்களெல்லாம் தன்னுடைய ஈரத்தமிழால், தன்னுடைய தங்களுடைய கரும்பு போன்ற இனிமை பொருந்திய தமிழால், தீந்தமிழால், பசுந்தமிழால், பச்சை தமிழால் அவர்கள் ஆனந்த பாஷ்பத்துடன், ஆனந்த கண்ணீருடன் அவர்கள் பக்தி மேலிட, பக்தி பரபக்தியாகி, பரபக்தி பரமபக்தியாகி, பரமபக்தி பக்தியினுடைய மேலாம் தன்மையை எட்டி அவர்கள் உள்ளம் உருகி அப்படியே அந்த சர்வேஸ்வரனை பாடுகிறார்கள் என்று சொன்னால் திருவேங்கடமுடையானுடைய அருமை பெருமைகளை இதனால் நாம் உணர முடிகிறது. பெரியாருவார் எம்பெருமானை பாசுரமிட்டார், அவர் புதல்வி ஆண்டாள், எம்பெருமானை தொழுதாள். மாசுடை உடம்புடு தலையுலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு, தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய் என்ற ஆண்டாள் பாசுரம் எத்தனை விதமான மன கிளர்ச்சியோடு கூடினவர்களையும் அப்படியே கிரங்க பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான, பக்தி ரசம் சொட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அத்தியாச்சரியமான பாசுரம். ஆண்டாள் தகப்பனார் திருவேங்கடமுடையானை குழந்தையாக ஆக்கி சந்திரனை காட்டி அவர் அப்படியே யசோதையாக மாறி பெரியாழ்வார் சீனிவாசனை குழந்தையாக தன் இடுப்பிலே வைத்துக் கொண்டு அவர் பாசுரம் இடுகிறார். அத்தியாச்சரியமான பாசுரம். சந்திரா சீக்கிரம் வா, என் என் குழந்தையினுடைய கை நோகப் போகிறது, கையை காட்டி உன்னை கூப்பிடுறான், காட்டி காட்டி அழைக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி பெரியாழ்வார் பாசுரமிட்டு அந்த எம்பெருமானுடைய அருமையை நன்றாக கணிசித்த பெரியாழ்வார் கடைசியிலே தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியினுடைய நிகமன, அதாவது கடைசி அந்த பத்து பாசுரங்களிலே அத்தியாச்சரியமான ரீதியிலே திருவேங்கடமுடையானை சரணம் புகுகிறார், சரணாகதி செய்கிறார். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாடல் நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறி ஒத்திக் கொண்டு நின்னலிலே அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. அத்தியாச்சரியமான பாசுரம் திருவேங்கடமுடையானிடம் பெரியாழ்வார் சரணாகதி பாசுரம். இந்த மாதிரி எந்த ஆழ்வாரை எடுத்துக்கொண்டாலும், அதாவது தொண்டரடிப்பொடியாழ்வாரை தவிர, மதுரகவியாழ்வாரை தவிர, மற்ற பத்து ஆழ்வார்களும் திருவேங்கடமுடையானை பற்றி பாசுரங்களை இயற்றியிருக்கிறார்கள். இப்படி அருமை பெருமை வாய்க்க பெற்றவர் சுவாமி எம்பெருமான் இங்கே திருப்பதி மலையிலே நம்மையெல்லாம் குளிர கடாட்சித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் சர்வேஸ்வரன். அவன் எதிரிலே நாம் நின்று கொண்டிருக்கிற சமயத்திலே, நாம் அவனை அடி திருவடி தொழுகின்ற சமயத்திலே, அவன் தன்னுடைய ஒரு திருக்கரத்தினாலே தன்னுடைய பாதங்களை காண்பிக்கின்றான். என்னுடைய பாதங்களை நீங்கள் பற்றினீர்களானால் இந்த சம்சார சாகரம் உங்களுக்கு முழங்கால் வரையில்தான் என்று அவன் நமக்கு காட்டுகின்றான். இது மாத்திரமல்ல, மற்றொரு விஷயத்தையும் அவன் கீழே தன் கையை காண்பிப்பது மற்றொரு விஷயத்தையும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. நீங்கள் எல்லாரும் கீழ் திருப்பதியிலே இருக்கக்கூடிய அலமேலு மங்காபுரம் திருச்சானூருக்கு போய் வந்தீர்களா, லட்சுமி கடாட்சத்தை பெற்றீர்களா, பத்மாவதி தாயாரை சேவித்தீர்களா என்று சொல்லுகிறார் போல், கேட்கிறார் போல் தன்னுடைய திருக்கரத்தினால் கீழே காண்பிக்கின்றான், திருவடியை காண்பிக்கின்றான் என்பது ஒரு அர்த்தம். திருச்சானூருக்கு அலமேலு மங்காபுரத்திற்கு போய் வந்தீர்களா என்று கூறுவது மற்றொரு அர்த்தம். இப்படி திருவேங்கடமுடையான் தன்னுடைய அந்த நிற்கும் நிலையிலே நமக்கு அழகான இந்த விஷயத்தை நமக்கு காட்டி தருகின்றான். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானிடம் அவன் அடிபணிந்து, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம்ச குணேஷு சார்வபௌமி விதுஷீஸ்திதிம் ஈதிருசீம் ஸ்வயம்மாம் மிருஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் சுவாமி வேதாந்த தேசிகன் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி சர்வேஸ்வரா எழுமலையானே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பாபங்களையெல்லாம் பண்ணியிருக்கலாம். அபராத சக்கரவர்த்தி, அதில் நான் சக்கரவர்த்தியாகவும் இருக்கலாம். ஆனால் நீயோ கருணே துவம்ச குணேஷு சருபூமி, நல்ல கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக திகழ்பவன் நீ. என்னை நீ குளிர கடாட்சித்து அனுகிரகம் புரிய வேண்டும் என்று தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் குறிப்பிட்ட ரீதியிலே திருவேங்கரமுடையானை அத்தனை பேரும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மகர்ஷிகளும் ஏன் வேதமும் புகழக்கூடிய அளவுக்கு அந்த வேத வெறுப்பில் திகழ்கின்ற சர்வேஸ்வரன் கண்ணனடியினயமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு திண்ணமது வீடன்ன திகழும் வெறுப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகலிதன்ன புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் உணர்க்கும் வெறுப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என்று சொல்லி திருவேங்கரமுடையானுடைய திருவடி தொழுது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அன்பர்களே, இதுவரையில் திருவேங்கரமுடையான் வைபவம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தியவர் பாதூர் புராணம் ரங்கராஜன் திருப்பதி.